ஓம் சாந்தி. முரளி தேதி 2/6/2026 காலை முரளி, பாப்தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் குடும்ப விஷயங்களை பராமரித்தபடியே தாமரை மலர் போல ஆகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் சேவிக்க வேண்டும். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு என்ன அலங்காரம் செய்கிறார், எந்த அலங்காரத்திற்கு தடை விதிக்கிறார்? பதில்: பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஆன்மீக அலங்காரம் செய்வதற்காக வந்துள்ளேன். நீங்கள் ஒருபோதும் தூலமான அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு நாகரிக அலங்காரத்தின், அதாவது ஃபேஷன் மீது ஆர்வம் இருக்கக்கூடாது. உலகம் மிகவும் கெட்டதாக உள்ளது. ஆகையால் சிறிது கூட உடலுக்கான ஃபேஷன், அதாவது செயற்கை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. பாடல்: இறுதியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லைக்கப்பாற்பட்டவர் என்றால் எந்த எல்லையும் இல்லாதவர். எவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றனர். இவ்வளவு எண்ணிக்கையில் உள்ள குழந்தைகளுக்கு ஒருவர் தான் தந்தை. அவர் படைப்பவர் என அழைக்கப்படுகிறார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தைமார்கள். இவர் எல்லைக்கப்பாற்பட்ட ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட ஸ்தூலமான தந்தையர்கள். இவர் எல்லைக்கப்பாற்பட்ட ஆத்மாக்களின் ஒரே தந்தை. அவரை பக்தி மார்க்கத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றனர். பக்தி மார்க்கமும் உள்ளது, கூடவே ராவணராஜ்யமும் உள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எங்களை ராவணராஜ்யத்தில் இருந்து ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என இப்பொழுது மனிதர்கள் கூக்குரல் இடுகின்றனர். தந்தை புரிய வைக்கிறார், பாருங்கள், பாரதத்தின் எஜமானனாக இருந்த தேவி தேவதைகள் இப்போது இல்லை. அவர்கள் யார் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாம் தான் சத்யுகத்தின் சூரிய வம்ச குலத்தின் எஜமானனாக இருந்தோம். ராஜா ராணி இருக்கின்றனர் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு வந்துள்ளது. குழந்தைகளாகிய நமக்கு ராஜ்ய பாக்கியத்தின் ஆஸ்தியை கொடுக்க, உலகின் எஜமானனாக ஆக்க தந்தை வந்துவிட்டார். இப்பொழுது அனைவரும் பக்தி மார்க்கத்தில் உள்ளனர். பக்தி மார்க்கம்தான் ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. ஞான மார்க்கத்தை ஒரு தந்தை மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை பக்தி மார்க்கத்தில் அனைவருமே நினைவு செய்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஞானத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. பிறகு அரைக்கல்ப காலம் நீங்கள் அழைக்கவே போவதில்லை. ஐயோ ராமா, ஐயோ பிரபு என சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. துன்பம் மிக்கவர்கள் ஆகும்போது ஐயோ ராமா என்று அழைக்கின்றனர். உங்களுக்கு அங்கே துன்பமே ஏற்படாது. இதுவும் ஒரு விளையாட்டாக உருவாகியுள்ளது என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அரைக்கல்ப காலத்திற்கு ஞானத்தின் பகல், அரைக்கல்ப காலம் பக்தியின் இரவு இருக்கும். பக்தி நம்மை கீழே இறங்க வைக்கும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் ஏணிப்படியின் ஞானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது 84 பிறவிகளின் சக்கரமாகும் என தந்தை புரிய வைக்கிறார். இந்த சக்கரத்தை அறிவதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகப் போகிறீர்கள். ஆகையால் பாபா படங்களையும் உருவாக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நிரூபணம் ஆகும், நாம் சக்கரத்தை அறிவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை எடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஆகியுள்ளீர்கள். பெரிய ஆன்மீக சக்தி சேனை உருவாகியுள்ளது. நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். பாபாவும் கூட வழிகாட்டிதான். அவர் கைடு, வழிகாட்டி எனப்படுகிறார். வழிகாட்டி எனும் பெயர் நன்றாக உள்ளது. யாத்திரைக்கு அழைத்து செல்பவர் வழிகாட்டி எனப்படுகிறார். யாத்ரிகர்கள் சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு அனைத்தையும் காட்டுவதற்கென ஒரு வழிகாட்டி கிடைக்கிறார். தீர்த்த யாத்திரையிலும் கூட வழிகாட்டிகள் கிடைக்கின்றனர். தந்தை சொல்கிறார், பிறவி பிறவிகளாக தீர்த்த யாத்திரை சென்றபடி வந்தீர்கள். அமர்நாத்திற்கு செல்கின்றனர், தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்கின்றனர், ஊர்வலம் செல்கின்றனர். அங்கே போகும் நேரத்தில் பிறகு அந்த நினைவே இருக்கும். வீடு, வாசல், வேலை, தொழில் போன்ற அனைத்திலிருந்தும் மனம் விடுபட்டு விடுகிறது. தனது வீடு இல்லறத்தில் இருந்தபடி வேலை தொழில் போன்றவைகளை செய்தபடி இருங்கள். மேலும் இந்த மறைமுகமான யாத்திரையிலும் இருங்கள் என்று இங்கே உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது எவ்வளவு நன்றாக உள்ளது. எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், யாருக்கும் தடை கிடையாது. நம்முடைய தன்னுடைய ராஜ்யத்தையும் பராமரியுங்கள். ஜனக ராஜாவுக்கும் கூட ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. உங்களுக்கு வெளியில் தூலமாக செய்யக்கூடிய யாத்திரைக்கு சென்று ஏமாற வேண்டிய தேவையில்லை. தனது வீடு வாசலையும் கூட முழுமையாக பராமரிக்கவே வேண்டும். யார் புத்திசாலிகளாக நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் நாம் இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலர் போல் ஆக வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். இல்லற விஷயங்களில் கஷ்டப்படக்கூடாது. குமார் குமாரிகள் சன்னியாசிகளை போன்றவர்கள். அவர்களுக்குள் விகாரங்கள் இல்லை. 5 விகாரங்களில் இருந்து தூரமாக இருக்கின்றனர். நம்முடைய அலங்காரமே வேறு விதமானது, அவர்களுடையதோ வேறு விதமானது என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடையது தமோ பிரதானமான அலங்காரம், உங்களுடையது சத்தோ பிரதானமான அலங்காரம். அதன் மூலம் நீங்கள் சத்தோ பிரதானமான சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தில் வர வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார், தமோ பிரதானமான ஸ்தூலமான அலங்காரம் சிறிது கூட செய்யாதீர்கள். உலகம் மிகவும் பொல்லாதது. இல்லறத்தில் இருந்தபடி அலங்கார பிரியர்களாக, அதாவது ஃபேஷனபிள் ஆகாதீர்கள். ஃபேஷன் கவர்ந்து இழுக்கும். இந்த நேரத்தில் அழகு கூட நல்லது இல்லை. கருப்பாக இருந்தால் நல்லது, யாரும் வம்புக்கு இழுக்க மாட்டார்கள். அழகானவர்களின் பின்னால் சுற்றி திரிந்தபடியே இருக்கின்றனர். கிருஷ்ணரையும் கூட கருப்பாக காட்டுகின்றனர். நீங்கள் சிவபாபாவின் மூலம் வெள்ளையாக அழகாக வேண்டும். அவர்கள் பவுடர் போன்றவை பூசுவதன் மூலம் வெள்ளையாகின்றனர். எவ்வளவு ஃபேஷன் கேட்கவே வேண்டாம். பணக்காரர்களுடையது சத்தியநாசமாக போகிறது. ஏழைகள் நல்லவர்கள். கிராமங்களில் சென்று ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் சப்தத்தை எழுப்பக்கூடிய மனிதர்கள் பெரிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஏழைகள் தானே? யாராவது பணக்காரர்கள் இருக்கிறீர்களா என்ன? உங்களை பாருங்கள், எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறீர்கள். பம்பாயில் பார்த்தால் எவ்வளவு ஃபேஷன் ஏற்பட்டிருக்கிறது. பாபாவை யாராவது சந்திக்க வந்தால் அவர்களுக்கு சொல்கிறேன், உடல் அலங்காரம் செய்திருக்கிறீர்கள், இப்பொழுது வந்தீர்கள் என்றால் ஞானத்தின் அலங்காரம் சேவிப்போம். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக 21 பிறவிகளுக்கு ஆகிவிடுவீர்கள். எப்போதும் சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருபோதும் அழமாட்டீர்கள். துக்கம் ஏற்படாது. இப்போது இந்த உடல் அலங்காரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஞான ரத்தினங்களால் அப்படி முதல் தரமாக அலங்காரம் செய்வோம். அதை பற்றி கேட்கவே வேண்டாம். ஒருவேளை என் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களை பட்டத்து ராணியாக்குவேன். இது நன்றாக இருக்கிறது அல்லவா? அனைத்து பாரதவாசிகளாகிய உங்களை இந்த தமோ பிரதானமான அசுரத்தனமான உலகமாகிய நரகத்திலிருந்து அழைத்து சென்று சொர்க்கத்தின் மகாராணியாக்குகிறேன். இன்று நாம் வெள்ளுடையில் இருக்கின்றோம். அடுத்த பிறவியில் தங்க கரண்டியில் பால் குடிப்போம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவோ மிகவும் சீச்சி, அதாவது மோசமான உலகமாகும். சொர்க்கம் என்றால் சொர்க்கம்தான், கேட்கவே வேண்டாம். இங்கே நீங்கள் யாசிப்பவர்களாக இருக்கிறீர்கள். பாரதம் ஏழை நாடாக உள்ளது. யாசிப்பவரிலிருந்து இளவரசன் என பாடப்பட்டுள்ளது. இந்த பாரதத்தில்தான் பிறவி மீண்டும் எடுப்போம். தந்தை நம்மை சொர்க்கத்தின் தலைவனாக ஆக்கியிருந்தார். இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. பரம ஏழையாகவும் உண்பதற்கு ஏதும் இல்லாதவர்களுக்குத்தான் தானம் கொடுக்கப்படுகிறது. பாரதம்தான் மிகவும் ஏழையாக உள்ளது. இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. நாளுக்கு நாள் ஏணிப்படியில் கீழேதான் இறங்கியபடி உள்ளனர். இப்போது யாரும் ஏணியில் ஏற முடியாது. 16 களைகளில் இருந்து 14 களைகள், பிறகு 12 களைகள் என கீழே இறங்கியபடிதான் வருகின்றனர். இந்த லட்சுமி நாராயணரும் கூட முதலில் 16 களைகளில் நிறைந்திருந்தனர், பிறகு 14 களைகளில் இறங்கி வருகின்றனர் அல்லவா? இதையும் கூட நல்ல விதமாக நினைவு செய்ய வேண்டும். ஏணிப்படியில் இறங்கி இறங்கி முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். பிறகு சொர்க்கத்தின் தலைவனாக யாராக்குவார்கள்? உலகத்தின் இந்த வரலாறு புவியல் மீண்டும் நடக்கும். இதை கூட அனைவரும் சொல்கின்றனர். ஆனால் இப்பொழுது எந்த வரலாறு மீண்டும் நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. சத்யுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் என சாஸ்திரங்களில் எழுதிவிட்டனர். சத்தியுகம் எப்போது வரும் என கேளுங்கள். இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என சொல்வார்கள். கல்பத்தினாயிலே 5,000 ஆண்டுகள் தான் என நீங்கள் அடித்து சொல்கிறீர்கள். அவர்கள் பிறகு சத்தியுகத்திற்கே லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டனர். கார் இருட்டில் இருக்கிறார்கள் அல்லவா? ஆகவே பகவான் வந்துவிட்டிருப்பார் என்பதை எப்படி ஏற்பார்கள்? கலியுகத்தின் இறுதி ஏற்படும் போது பகவான் வருவார் என புரிந்து கொள்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். விநாசம் கண் முன்னால் நின்றிருக்கிறது. விநாசத்திற்கு முன்பே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் கும்பகர்ணனின் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். எனவே பாவப்பட்டவர்கள் ஐயோ ஐயோ என்றபடி இறந்து போவார்கள். உங்களுடைய வெற்றியின் முழக்கம் ஏற்படும். விநாசத்தில் ஐயோ ஐயோ என்பதுதான் நடக்கும். அன்பற்ற புத்தியுடையவர்கள் ஐயோ ஐயோ என்றுதான் கதறுவார்கள். இப்பொழுது நீங்கள் உண்மையானவரின் உண்மையான வாரிசுகள். நரகம் விநாசம் ஆகாமல் சொர்க்கம் எப்படி உருவாகும்? இது மகாபாரத போர் என நீங்கள் சொல்கிறீர்கள். அதன் மூலமே சொர்க்கத்தின் வாசல் திறக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. நமக்கு இப்பொழுது தெய்வீக சுயராஜ்யம் என்ற வெண்ணெய் கிடைக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டபடி இருப்பார்கள். அவர்களும் மனிதர்களே, நீங்களும் மனிதர்களே. ஆனால் அவர்கள் அசுர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். தந்தை குழந்தைகளுக்கு நேரில் புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்கிறது. பலமுறை நீங்கள் இதுபோல ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள். இந்த இரண்டு பூனைகள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றன. முழு உலக ராஜ்யம் என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் இங்கு வருவதே உலகத்தின் தலைவனாவதற்காக. நாம் பாபாவிடமிருந்து நினைவின் தொடர்பு வைத்து கர்மங்களை வென்ற, அதாவது கர்மாதித்த நிலையை அடைவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நாம் உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்தே தீர்வோம். இது பொதுவான விஷயமாகும். உடல் பலம் கொண்டவர்கள் உலகின் ராஜ்யத்தை அடைய முடியாது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகின் தலைவனாக ஆகிறீர்கள். உங்களுடையதே அகிம்சா பரமோ தெய்வீக தர்மமாகும். இரண்டு வன்முறைகளும் அங்கே இருக்காது. காமம் என்ற கத்தியால் வன்முறை அனைத்திலும் கெட்டதாகும். அது உங்களுக்கு முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுப்பதாகும். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது கூக்குரல் இடுகின்றனர், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. கண்டிப்பாக எப்போதாவது தூய்மையாக இருந்திருப்பார்கள் அல்லவா? பாரதவாசி குழந்தைகள் தான் அழைக்கின்றனர். துக்கத்தில் இருந்து விடுவியுங்கள், சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள் என்று. கிருஷ்ணரை ஹரி எனவும் சொல்கின்றனர். பாபா, எங்களை ஹரியின் வாசலுக்கு அழைத்து செல்லுங்கள். ஹரியின் வாசல் என்பது கிருஷ்ணபுரியாகும். இது கம்சபுரி. இந்த கம்சபுரி எங்களுக்கு பிடிக்கவில்லை. மாயா மச்சிந்திரா விளையாட்டை காட்டுகின்றனர். ராவணனின் ராஜ்யம் துவாபரத்திலிருந்து தொடங்குகிறது என நீங்கள் அறிவீர்கள். தூய்மையாக இருந்த தேவதைகள் தூய்மையை இழக்க தொடங்குகின்றனர். இதனுடைய அடையாளங்கள் கூட ஜெகநாத்புரியில் உள்ளது. உலகில் மிகவும் அழுக்கு படிந்துள்ளது. இப்போது நாம் அந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் வெளியேறி பரிஸ்தான், அதாவது சொர்க்கத்திற்கு செல்கிறோம். இதில் மிகவும் தைரியமும் துணிவும் தேவை. பாபாவுடையவராகி தூய்மையற்றவராக ஆகிவிடக்கூடாது. கணவன் மனைவி ஒன்றாக இருந்தபடி நெருப்பு பற்றாமல் இருப்பது என்பது முடியாத விஷயம் என அவர்கள் நினைக்கின்றனர். ஆகையால் இங்கே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாக ஆக்கப்படுகிறார்கள். இப்படி எங்கும் எழுதப்படவில்லை. இங்கே என்ன மாயாஜாலம் உள்ளது என தெரியவில்லையே என குழப்பம் அடைகின்றனர். அட, நீங்கள் பிரம்மாகுமார் குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்கள் உங்களை அங்கே கட்டி போட்டு விடுவார்கள். இப்படி இப்படியாக அங்கே தவறான தகவல்களை கூறியபடியே இருக்கிறார்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. யாருடைய நடிப்பு உள்ளதோ அவர்கள் அவசியம் வந்து விடுவார்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. சிவபாபா ஞானக்கடலாக இருப்பவர். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவார். பிரம்மாவின் மூலம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்குகிறார். இந்த வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் படிக்கும்படியாக பெரிய பெரிய எழுத்துகளில் எழுதுங்கள். தூய்மையின் விஷயத்தினால்தான் எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, எந்த தேகதாரியின் மீதும் சிறிதளவு கூட மோகத்தின், அதாவது பற்றுதலின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை எங்காவது பற்றுதலின் ஈர்ப்பு இருந்தது என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். இங்கேயோ அம்மா இருந்தாலும் அல்வா உண்ண வேண்டும், அதாவது துன்பப்படாமல் இருக்க வேண்டும். நாளை யாராவது உங்களுடையவர்கள் இறந்து விட்டால் அழமாட்டீர்கள் தானே என்று பாபா முன்னால் அமர வைத்து கேட்கிறார். கண்ணீர் வந்தால் தோற்றுவிட்டீர்கள். ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுத்தார். இதில் அழ வேண்டிய தேவை என்ன? வேறு யாராவது கேட்டால் சொல்ல வேண்டும், நல்லதே நடந்துள்ளது என்று சொல்லுங்களேன். அட, நல்லதுதான் பேசுகின்றனர். சத்தியுகத்தில் அழுகை என்பதே இருக்காது. இந்த உங்களுடைய வாழ்க்கை சத்தியுகத்தை விட உயர்வானதாகும். நீங்கள் பிறரை அழுகையிலிருந்து விடுவிக்க கூடியவர்கள். பிறகு நீங்கள் எப்படி அழலாம்? நமக்கு கணவனுக்கெல்லாம் கணவன் கிடைத்திருக்கிறார். அவர் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கிறார். பிறகு நரகத்தில் விழ வைக்கக்கூடியவர்களுக்காக நாம் ஏன் அழ வேண்டும்? ஆஸ்தியை எடுப்பதற்காக பாபா எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை புரிய வைக்கிறார். இந்த சமயத்தில் பாரதத்திற்கு எவ்வளவு துன்பமான நிலை ஏற்பட்டு விட்டுள்ளது. தந்தை வந்து நன்மை செய்கிறார். பாரதம் மகத தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திகளை போன்ற ஃபேஷனபிள், அதாவது அலங்கார பிரியர்கள் வேறு யாரும் கிடையாது. வெளிநாட்டில் இருந்து ஃபேஷன் கற்றுக்கொண்டு வருகின்றனர். கூந்தலை அலங்கரிப்பதற்கென்றே இன்றைய பெண் பிள்ளைகள் எவ்வளவு செலவு செய்கின்றனர். அவர்கள் நரகத்தின் பரிகள், அதாவது தேவதைகள் எனப்படுகின்றனர். தந்தை உங்களை சொர்க்கத்தின் தேவதையாக ஆக்குகிறார். எங்களை பொறுத்த வரையில் இதுவே சொர்க்கம். இந்த சுகத்தை அனுபவிப்போமே, நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கென்ன தெரியும் என்று அவர்கள் சொல்கின்றனர். இப்படி பலவிதமாக யோசிப்பவர்கள் வருகின்றனர். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, உண்மையிலும் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை காட்ட வேண்டும். உடல் நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகளை செய்தபடியே நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். காரிய விவகாரங்களில் கஷ்டத்தை அடையக்கூடாது. இரண்டாவது, ஞான அலங்காரம் செய்து கொண்டு தன்னை சொர்க்கத்தின் தேவதையாக ஆக்க வேண்டும். இந்த தமோ பிரதான உலகத்தில் உடல்கான அலங்காரம் செய்யக்கூடாது. கலியுகத்தின் ஃபேஷனை விட்டுவிட வேண்டும். வரதானம், பாலகன் மற்றும் எஜமான தன்மையின் பேலன்ஸ் மூலமாக அறிவு கூர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. முடிந்தவரையில் சேவையின் சம்பந்தத்தில் பாலகத்தன்மையும் தனது முயற்சியின் மனோநிலையில் எஜமானத்தன்மையும் வேண்டும். தொடர்பு மற்றும் சேவையின் சம்பந்தத்தில் பாலகத்தன்மை, நினைவு யாத்திரை மற்றும் மனனம் செய்வதில் எஜமானத்தன்மை, உடன் இருப்பவர்கள் மற்றும் குழுவில் பாலகத்தன்மை மற்றும் தனிப்பட்ட முறையில் எஜமானத்தன்மை என்று இந்த சமநிலையுடன் நடப்பதுதான் அறிவு கூர்மையுடன் நடப்பதாகும். இதன் மூலமாக எளிதாகவே ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கிறது. மனோநிலை ஒரே ரசனையுடன் கூடியதாக இருக்கிறது. மேலும் எளிதாகவே அனைவருக்கும் அன்பானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், யோசிப்பது மற்றும் செய்வது சமமாக இருக்கும் பொழுதுதான் வில் பவர் உடைய சக்திசாலி ஆத்மா என்று சொல்லப்படுவார்கள். அவ்யக்த சமிஞை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை எளிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையுடையவராகுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான குணம் முயற்சியில் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் எப்படி தோற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல ஆத்மா கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருத்தல். இந்த இயல்பான குணத்தை ஆத்மாவில் கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் மாயையின் எந்த ஒரு கவர்ச்சியும் கவர்ந்திருக்க முடியாது. இது தந்தை கொடுக்கும் கேரண்டி ஆகும். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தங்களது ஆன்மீக பெருமையில் நிலைத்திருங்கள். மேலும் சகிப்புத்தன்மையுடையவராகி சாட்சியாக இருக்கும் பார்வையாளர் என்ற நிலையில் மாயையின் விளையாட்டை பாருங்கள். ஓம் சாந்தி.